1 கொரிந்தியர் அத்தியாயம் 7. நீங்கள் எனக்கு எழுதின காரியங்களைக்குறித்து நான் எழுதுகிறது என்னவென்றால், பெண்ணைத் தொடாமல் இருக்கிறது மனிதனுக்கு நல்லது, ஆனாலும் வேசித்தனம் இல்லாதபடிக்கு அவனவன் தன் சொந்த மனைவியையும் அவளவள் தன் சொந்த கணவனையும் உடையவர்களாக இருக்கவேண்டும். கணவன் தன் மனைவிக்கு செய்யவேண்டிய கடமையை செய்ய வேண்டும், அப்படியே மனைவியும் தன் கணவனுக்கு செய்ய வேண்டும். மனைவியானவள் தன் சொந்த சரீரத்திற்கு அதிகாரி அல்ல, கணவனே அதற்கு அதிகாரி. அப்படியே கணவனும் தன் சொந்த சரீரத்திற்கு அதிகாரி அல்ல, மனைவியே அதற்கு அதிகாரி. உபவாசத்திற்கும் ஜெபத்திற்கும் தடையில்லாதபடிக்கு இருவரும் சில காலம் பிரிந்திருக்க வேண்டுமென்று சம்மதித்தாலன்றி ஒருவரை விட்டு ஒருவர் பிரியாமல் இருங்கள். உங்களுக்கு சுய கட்டுப்பாடு இல்லாததினால் சாத்தான் உங்களை சோதிக்காதபடிக்கு மறுபடியும் இணைந்து வாழுங்கள். இதை நான் கட்டளையாக சொல்லாமல் ஆலோசனையாக சொல்லுகிறேன். எல்லா மனிதர்களும் என்னைப் போலவே இருக்க விரும்புகிறேன், ஆனாலும் அவனவனுக்கு தேவனால் கொடுக்கப்பட்ட அவனவனுக்குரிய வரம் உண்டு. அது ஒருவனுக்கு ஒரு விதமாகவும் மற்றவனுக்கு வேறு விதமாகவும் இருக்கிறது. திருமணம் செய்யாதவர்களையும் விதவை பெண்களையும் குறித்து நான் சொல்லுகிறது என்னவென்றால், அவர்கள் என்னைப்போல இருந்துவிட்டால் அவர்களுக்கு நலமாக இருக்கும், ஆனாலும் அவர்கள் சுய கட்டுப்பாடு இல்லாதிருந்தால் திருமணம் செய்து கொள்ள கடவர்கள். வேகிறதை விட திருமணம் செய்கிறது நல்லது. திருமணம் செய்து கொண்டவர்களுக்கு நானல்ல கர்த்தரே கட்டளையிடுகிறதாவது, மனைவியானவள் தன் கணவனை விட்டு பிரிந்து போகக்கூடாது. பிரிந்து போனால் அவள் திருமணம் செய்யாதிருக்க வேண்டும், அல்லது கணவனோடு சமாதானமாக இருக்க வேண்டும். கணவனும் தன் மனைவியை விவாகரத்து செய்யக்கூடாது. மற்றவர்களை குறித்து கர்த்தர் அல்ல, நானே சொல்லுகிறதாவது, ஒரு சகோதரனுடைய மனைவி விசுவாசம் இல்லாதவளாக இருந்தும் அவளுடனே வாழ அவளுக்கு சம்மதம் இருந்தால் அவன் அவளை விவாகரத்து செய்யாமல் இருக்க வேண்டும். அப்படியே ஒரு பெண்ணுடைய கணவன் விசுவாசம் இல்லாமல் இருந்தும் அவளுடனே இணைந்து வாழ அவனுக்கு சம்மதம் இருந்தால் அவள் அவனை விவாகரத்து செய்யாமல் இருக்க வேண்டும். ஏனென்றால் விசுவாசம் இல்லாத கணவன் தன் மனைவியால் பரிசுத்தமாக்கப்படுகிறான், விசுவாசம் இல்லாத மனைவியும் தன் கணவனால் பரிசுத்தமாக்கப்படுகிறாள். இல்லாவிட்டால் உங்களுடைய பிள்ளைகள் அசுத்தமாக இருக்குமே. இப்பொழுதோ அவர்கள் பரிசுத்தமாக இருக்கிறார்கள். ஆனாலும் விசுவாசம் இல்லாதவர்கள் பிரிந்து போனால் பிரிந்து போகட்டும். இப்படிப்பட்ட விஷயத்தில் சகோதரனாவது சகோதரியாவது அடிமைப்பட்டவர்கள் இல்லை. சமாதானமாக இருக்கும்படிக்கு தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். மனைவியானவளே, நீ உன் கணவனை இரட்சிப்பாயோ இல்லையோ உனக்கு எப்படி தெரியும்? கணவனே, நீ உன் மனைவியை இரட்சிப்பாயோ இல்லையோ உனக்கு எப்படி தெரியும்? தேவன் அவனவனுக்கு பங்களித்தது எப்படியோ, கர்த்தர் அவனவனை அழைத்ததெப்படியோ, அப்படியே அவனவன் நடக்க வேண்டும். எல்லா சபைகளிலேயும் இப்படியே திட்டம் செய்கிறேன். ஒருவன் விருத்த சேதனம் பெற்றவனாக அழைக்கப்பட்டிருந்தால் விருத்த சேதனம் இல்லாதவனாக இருக்க வகை தேடானாக. ஒருவன் விருத்த சேதனம் இல்லாதவனாக அழைக்கப்பட்டிருந்தால் விருத்த சேதனம் பெறாதிருப்பானாக. விருத்த சேதனமும் ஒன்றுமில்லை, விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுமில்லை. தேவனுடைய கட்டளைகளை கைகொள்ளுகிறதே முக்கியமான காரியம். அவனவன் தான் அழைக்கப்பட்ட நிலைமையிலே நிலைத்திருக்க வேண்டும். அடிமையாக நீ அழைக்கப்பட்டிருந்தால் கவலைப்படாதே, நீ விடுதலையாக முடியுமானால் அதை செய். கர்த்தருக்குள் அழைக்கப்பட்ட அடிமையானவன் கர்த்தருடைய விடுதலை பெற்றவனாக இருக்கிறான். அப்படியே விசுவாசிக்கும்படி அழைக்கப்பட்ட விடுதலை பெற்றவன் கிறிஸ்துவனுடைய அடிமையாக இருக்கிறான். நீங்கள் விலைக்கு வாங்கப்பட்டீர்கள், மனிதர்களுக்கு அடிமைகளாகாமல் இருங்கள். சகோதரர்களே, அவனவன் தான் அழைக்கப்பட்ட நிலைமையிலே தேவனுக்கு முன்பாக நிலைத்திருக்க வேண்டும். அன்றியும் கன்னிகைகளை குறித்து கர்த்தரால் எனக்கு கட்டளை இல்லை, ஆனாலும் நான் உண்மை உள்ளவனாக இருக்கிறதற்கு கர்த்தரால் இரக்கம் பெற்று என் கருத்தை தெரியப்படுத்துகிறேன். அது என்னவென்றால், இப்பொழுது உண்டாயிருக்கிற துன்பத்தின் நிமித்தம் திருமணம் இல்லாமல் இருக்கிறது மனிதனுக்கு நலமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். நீ மனைவியோடு இணைக்கப்பட்டிருந்தால் பிரிந்து போக வகை தேடாதே. நீ மனைவி இல்லாதவனாக இருந்தால் மனைவியை தேடாதே. நீ திருமணம் செய்தாலும் பாவமல்ல, கன்னிகை திருமணம் செய்தாலும் பாவமல்ல, ஆனாலும் அப்படிப்பட்டவர்கள் சரீரத்திலே துன்பப்படுவார்கள். அதற்கு நீங்கள் தப்ப வேண்டும் என்று விரும்புகிறேன். மேலும் சகோதரர்களே, நான் சொல்லுகிறது என்னவென்றால், இனி வரும் காலம் குறுகிறதானபடியால் மனைவிகள் உள்ளவர்கள் மனைவிகள் இல்லாதவர்கள் போலவும், அழுகிறவர்கள் அழாதவர்கள் போலவும், சந்தோஷப்படுகிறவர்கள் சந்தோஷப்படாதவர்கள் போலவும், வாங்குகிறவர்கள் வாங்காதவர்கள் போலவும், இந்த உலகத்தை அனுபவிக்கிறவர்கள் தகாதவிதமாக அனுபவிக்காதவர்கள்போலவும் இருக்கவேண்டும். இந்த உலகத்தின் வேஷம் கடந்துபோகிறது. நீங்கள் கவலை இல்லாதவர்களாக இருக்க விரும்புகிறேன். திருமணம் இல்லாதவன் கர்த்தருக்கு எப்படி பிரியமாக இருக்கலாமென்று கர்த்தருக்கு உரியவைகளுக்காக கவலைப்படுகிறான். திருமணம் செய்தவன் தன் மனைவிக்கு எப்படி பிரியமாக இருக்கலாமென்று உலகத்திற்குரியவைகளுக்காக கவலைப்படுகிறான். அதுபோல மனைவியானவளுக்கும் கன்னி பெண்ணுக்கும் வித்தியாசம் உண்டு. திருமணம் செய்யாதவள் சரீரத்திலும் ஆத்துமாவிலும் பரிசுத்தமாக இருக்கும்படி கர்த்தருக்குரியவைகளுக்காக கவலைப்படுகிறாள். திருமணம் செய்தவள் தன் கணவனுக்கு எப்படி பிரியமாக இருக்கலாம் என்று உலகத்திற்குரியவைகளுக்காக கவலைப்படுகிறாள். இதை நான் உங்களை கட்டுப்பாட்டுக்குள் அகப்படுத்த வேண்டும் என்று சொல்லாமல், உங்களுக்கு தகுதியாக இருக்கும் என்று நீங்கள் கவலை இல்லாமல் கர்த்தரை சார்ந்து கொண்டிருக்க வேண்டும் என்றும் உங்களுடைய சொந்த பிரயோஜனத்துக்காகவே சொல்லுகிறேன். ஆனாலும் ஒருவன் தன் மகளின் கன்னிப் பருவம் கடந்து போனதினாலே அவள் திருமணம் செய்யாமல் இருப்பது அவளுக்கு தகுதி அல்லவென்றும் அவள் திருமணம் செய்வது அவசியமென்றும் நினைத்தால் அவன் தன் மனதின்படி செய்ய வேண்டும். அது பாவமல்ல, திருமணம் செய்யட்டும். ஆனாலும் அதற்கு அவசியத்தை பார்க்காமல் தன் இருதயத்திலே உறுதியுள்ளவனாகவும் சொந்த விருப்பத்தின்படி செய்ய அதிகாரம் உள்ளவனாகவும் இருந்து தன் மகளின் கன்னிப் பருவத்தை காக்க வேண்டும் என்று தன் இருதயத்தில் முடிவு செய்கிறவன் நன்மை செய்கிறான். இப்படி இருக்க அவளை திருமணம் செய்து கொடுக்கிறவனும் நன்மை செய்கிறான், கொடுக்காமல் இருக்கிறவனும் அதிக நன்மை செய்கிறான். மனைவியானவள் தன் கணவன் உயிரோடு இருக்கும் காலம் வரை திருமண உடன்பாட்டினால் இணைக்கப்பட்டிருக்கிறாள். தன் கணவன் இறந்த பின்பு தனக்கு விருப்பமானவனாகவும் கர்த்தருக்கு உட்பட்டவனாகவும் இருக்கிற யாரையாவது திருமணம் செய்து கொள்ள விடுதலையாக இருக்கிறாள். ஆனாலும் என்னுடைய கருத்தின்படி அவள் அப்படியே இருந்துவிட்டால் பாக்கியவதியாக இருப்பாள். என்னிடத்திலும் தேவனுடைய ஆவியானவர் உண்டு என்று நினைக்கிறேன்.